بسم الله الرحمن الرحيم ولا يصح الإيمان بالرؤية لأهل الدار السلام لمن اعتبرها منهم بوهم أو تأولها بفهم إذ كان تأويل الرؤية وتأويل كل معنى يضاف إلى الربوبية بترك التأويل ولزوم التسليم وعليه دين المسلمين. இதுவரைக்கும் ஒரு கருத்து. அடுத்தது ومن لم يتوقع النفي والتشبيه زل ولم يصب التنزيه. சேர்த்து படிக்கும்போது ولم يصب التنزيه கசரா வச்சு படிக்கணும். நிறுத்தி படிக்கும்போது ولم يصب التنزيه فإن ربنا جل وعلا ஜீமுக்கு மேல சத்து போட்டிருக்க அதை அடிச்சிருங்க. فَإِنَّ رَبَّنَا جَلَّ وَعَلَى مَوْصُوفٌ بِصِفَاتِ الْوَحْدَانِيَّةِ مَنْعُوتٌ بِنُعُوتِ الْفَرْدَانِيَّةِ راك فتحة فتحة هذه أرشرنا سكون بِنُعُوتِ الْفَرْدَانِيَّةِ لَيْسَ فِي مَعْنَاهُ أَحَدٌ مِنَ الْبَرِيَّةِ ومن لم يتوقع النفي والتشبيه زل ولم يصب التنزيه فإن ربنا جل وعلا موصوف بصفات الوحدانية منعوت بنعوت الفردانية ليس في معناه أحد من البرية ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري اللهم آتني حسن التعليم وحسن التفهيم وزدني علما. امام ابو جعفر الطحاوي رحمه الله அவர்களுடைய عقيده اهل السنه والجماعه படித்து வருகிறோம். امام அவர்கள் قران اللهுடைய كلام اللهவை மறுமை நாளில் நாம் பார்ப்போம். இந்த இரண்டு விஷயங்களை அவர்கள் உறுதிப்படுத்தியதற்கு பிறகு மார்க்க ஆதாரங்களோடு முஸ்லிம்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு தெளிவை நமக்கு கூறினார்கள். அந்த தெளிவுடைய சுருக்கம் மார்க்க ஆதாரங்கள் உறுதியாகிவிட்டால் அது குரானிலே சொல்லப்பட்டிருந்தால் சஹீஹான ஹதீஸிலே சொல்லப்பட்டிருந்தால் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான கருத்து மாறுதலையோ அல்லது மறுப்பதையோ நாம் செய்யக்கூடாது. புரியுதா? அதுதான் கடைசியா இமாம் அவர்கள் சொன்னார்கள், இதுக்கான தஅவீலு ருஹியதி வ தஅவீலு குல்லி மஅனன் யுதாஃபு இல ருபூபியதி. இப்ப அல்லாஹ்வை நாம் மறுமையில் பார்ப்போம் என்றால் பார்ப்போம் என்று அந்த ஹதீஸில் என்ன அர்த்தத்தில் என்ன கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். தேவையில்லாம அந்த இடத்துல பார்ப்போம் என்று சொன்னால் அறிவாளையும் பார்க்கலாம் என்று ஒரு அர்த்தம் இருக்குல்ல என்பதாக அதை கொண்டு வந்து புகுத்தக்கூடாது. அந்த இடத்துல சொல்லப்படும் போது அதனுடைய முன்பின் வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதாரணம் சொல்லி சொல்றாங்க, சூரியனை நீங்கள் பார்ப்பது போலங்கிறாங்க. அப்ப சூரியனை கண்ணால பார்க்கிறோமா அறிவால பார்க்கிறோமா? கண்ணால பார்க்கிறோம். சந்திரனை நீங்கள் பார்ப்பது போல் என்று சொல்கிறார்கள். சந்திரனை கண்ணால பார்க்கறதுக்கு சொல்லுவாங்களா அறிவால பார்க்கறதுக்கு சொல்லுவாங்களா? கண்ணால பார்க்கறது. அப்ப இவ்வளவு உதாரணம் சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற இடத்துல வந்திருக்கக்கூடிய அந்த பார்த்தலை அறிவால் பார்ப்பது என்று மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது. அப்ப ருஹியத்துடைய விளக்கமாக இருக்கட்டும் அல்லது அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு வார்த்தையினுடைய விளக்கமாக இருக்கட்டும், அதான் சொல்றாங்க இதுக்கான தஅவீலு ருஹியதி வ தஅவீலு குல்லி மஅனன் யுதாஃபு இல ருபூபியதி. ருபூபியா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தன்மை, ரப்புடைய தன்மை. ரப்புடைய தன்மையின் பக்கம் சேர்க்கப்பட்ட கருத்தினுடைய ரப்புடைய தன்மையின் பக்கம் சேர்க்கப்பட்ட அந்த தன்மையினுடைய விளக்கம். அப்ப பார்த்தல் என்பதனுடைய விளக்கமும் சரி, ரப்போடு சேர்க்கப்பட்ட வார்த்தைகளுடைய விளக்கமும் சரி, அதனுடைய விளக்கம் என்ன? நீங்க அதுக்கு மாற்றமான விளக்கம் சொல்லாமல் அப்படியே விட்டுறதா அதுக்குண்டான விளக்கம். இப்ப எப்படி உதாரணத்துக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கை விரிந்தே இருக்கிறது, ஆதமை என்னுடைய கரத்தால் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் அஜ்னை தனது கரத்தால் படைத்தான் என்று. அப்ப எப்ப கை என்பது அல்லாஹுவோடு சேர்க்கப்பட்டு விட்டதோ, கை என்ற வார்த்தை அல்லாஹ்வோடு சேர்க்கப்பட்டு விட்டதோ, அந்த கை என்ற அந்த வார்த்தைக்கு அறியப்பட்ட அர்த்தமாகிய அந்த கை என்பதை விட்டுட்டு வேற ஒரு விளக்கத்தை கொண்டு வரக்கூடாது. வேற ஒரு விளக்கம் எப்படி, கை என்றால் இந்த இடத்துல கை என்று எடுத்துக்கொள்ள கூடாது, இதை வந்து ஒரு சக்தி அல்லது ஒரு ஆற்றல் என்று ஒரு பவர் என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். புரியுதா? அதான் என்ன சொல்றாங்க இமாம் அவங்க, அல்லாஹுவோடு ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டு விட்டால் அதுக்கு விளக்கம் மாற்று விளக்கம் சொல்லாதீங்க, அதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை சொல்லிடுங்க, அதுதான் அதுக்குண்டான விளக்கம். அல்லாஹுவோடு ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டு விட்டால் அந்த வார்த்தைக்கு அரபி மொழியில என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை சொல்வதுதான் அதுக்குண்டான விளக்கமே தவிர, அந்த அர்த்தத்தை மறுத்துவிட்டு விளக்கம் என்ற பெயரில் வேற ஒரு அர்த்தத்தை அங்கு உள்ளார கொண்டு வருவது அது தவறான முறை. கடைசி அந்த வார்த்தையை திரும்ப நீங்க புரியணுங்கிறதுக்காகதான் நான் திரும்ப சொல்றேன், ரப்பின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினுடைய விளக்கமும் சரி, அதுக்கு விளக்கம் சொல்லாம நீங்க விட்டுருணும். அதுக்கு விளக்கம் சொல்லாம விட்டுருந்தா என்ன அர்த்தம், மாற்று அர்த்தத்தை, அதுல சொல்லப்பட்ட அர்த்தத்துக்கு மாற்றமான ஒரு அர்த்தத்தை கொண்டு வரக்கூடாது. புரியுதா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தனக்கு கண் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான், தனக்கு அல்லாஹு தஆலா முகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப முகம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கும் போது அதுக்கு முகம் என்று சொல்வதுதான் அந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கம். அதை விட்டுட்டு வஜ்ஹுன் முகம் என்ற அந்த வார்த்தைக்கு முகம் என்ற அர்த்தத்தை மறுத்துட்டு வேற ஒரு அர்த்தத்தை கொண்டு வருவது அது விளக்கமாக ஆகாது, ஆயத்துடைய அர்த்தத்தை மறுத்ததாக ஆயிடும். இப்ப ஒருத்தர் சொல்றாங்க நான் சாப்பிட்டேன்னு, அப்ப சாப்பிட்டேங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல வரும் பொழுது எப்படி விளக்கம் சொல்லுவீங்க, அவர் உணவு சாப்பிட்டாரு, ஒரு பால் சாப்பிட்டாரு அல்லது சோறு சாப்பிட்டாரு, அந்த மாதிரி விளக்கம் சொன்னாதான் சாப்பிட்டேன் என்பதற்கு விளக்கமா போகும். அதை விட்டுட்டு அவர் நாலு நாளா பட்டினியா கிடக்குறாரு, காலையில இருந்து எதுவுமே அவர் வாய்ப்புள்ளார போல, அவர் சாப்பாடை பார்த்து பத்து நாள் ஆச்சு அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு இப்படித்தான் அதை விளங்கிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம், சாப்பிட்டேன் என்று சொன்ன வார்த்தைக்கு நேரடி மாற்றமா இல்லையா? புரியல, இப்ப கூட நேரடியா மறுக்கிற மாதிரி. இப்ப அதே போலதான் அல்லாஹு தஆலாவின் பக்கம் எந்த வார்த்தை சேர்க்கப்படுகிறதோ, இது மட்டுமல்ல, அதாவது இமாம் அவங்க இந்த இடத்துல ருஹியத்தை சொல்லிட்டு அதனாலதான் சொல்றாங்க, தவீலு ருஹியத்தி வ தவீலு குல்லி மஅனன் யுதாஃபில ருபூபியத்தி, அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கப்பட்ட ருஹியத் என்ற வார்த்தையினுடைய கருத்தாக இருக்கட்டும் அல்லது அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய எந்த ஒரு வார்த்தையின் கருத்தாக இருக்கட்டும், அதுதான் உங்களுக்கு நான் மூணு உதாரணம் சொன்னேன். பெரும்பாலும் மக்கள் மறுக்கக்கூடிய அந்த விஷயம், இப்ப அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துன்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மதரசாக்கள்ல மஸ்ஜிதுகள்ல இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய தாத்துடைய சிபாத்துகளை மறுத்துருவாங்க. பின்னாடி அதை நம்ம படிப்போம், அல்லாஹுக்கு கண் இருக்கான்னு கேட்டா இல்லைன்றவாங்க, அல்லாஹுக்கு கை இருக்கான்னு கேட்டா இல்லைன்றவாங்க. ஹதீஸ்ல வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில நரகத்துல அல்லாஹுத்துல பாவிகளை போட்டு 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 நிரப்பிக்கிட்டே இருப்பான். அந்த நரகம் சொல்லும், ஹல் மின் மஸீத் வ ஹல் மின் மஸீத் யௌம நகூலு லி ஜஹன்னம ஹல் இன்தரத்தி வ தகூலு ஹல் மின் மஸீத். சூரா காஃப்ல அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நரகமே நீ நிரம்பி விட்டாயா என்று. அந்த நரகம் சொல்லும், யா அல்லாஹ் இன்னும் இருக்கா என்பதாக. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யதஉ ரிஜ்லஹு அலா நாரி ஜஹன்னம், ஸஹீஹ் புகாரியுடைய கடைசி பாடத்தில் வரும், தனது பாதத்தை அல்லாஹு தஆலா நரகத்தின் மீது வைப்பான். நரகம் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சு சொல்லும், கத் கத் ரப்பே ரஹ்மானே போதும் போதும் என்பதாக அந்த நரகம் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அரபி மொழியை தெரிந்த தெளிவாக பேசக்கூடிய அல்லாஹுவின் மீது அவனுடைய தன்மைகளை அழகான முறையில் விவரிக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் தனது காலை ரிஜிலுன் என்ற வார்த்தை அங்க இருக்கு, அல்லது கதமுன் என்ற வார்த்தை அங்க இருக்கு, வைப்பான் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த வார்த்தையை அல்லாவோட சேர்க்கிறது சேர்ப்பது அசிங்கமா இருந்திருந்தா ரசூலா சேர்த்திருப்பாங்களா? அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய அந்த தகுதி முதல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அல்லாஹ்வை பற்றி தவறான ஒரு கருத்தை சொல்வாங்க, அல்லாஹ்வுக்கு இல்லாத ஒரு வார்த்தையை அல்லாஹ்வோட எப்படி சேர்ப்பாங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சிந்திக்க வேணாம். சரி, அப்படி சேர்த்திருக்கிறாங்க. அந்த சேர்க்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு வேறு ஏதாவது ஒரு அர்த்தமாக இருந்திருந்தா நான் இந்த வார்த்தையை அல்லாஹ்வோட சேர்த்து சொன்னேன், ஆனா அதுக்கு நீங்க உங்களுடைய வழக்கத்தில் உள்ள அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளாதீங்க, அதுக்கு இந்த அர்த்தத்தை தான் நீங்க விளங்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லி இருப்பாங்கல்ல. வேறு அர்த்தம் ரசூலுல்லாஹி இருக்கு நோக்கமாக இருந்திருந்தா கண்டிப்பா அந்த விளக்கத்தை சேர்த்துல ரசூலுல்லாஹி சொல்லி இருப்பாங்க. எப்படி தொழுகை என்று வந்திருக்கிறது, ஜக்காத் என்று வந்திருக்கு. அப்ப தொழுகை ஜக்காத் என்பதற்கு நம்முடைய வழக்கத்தில் அறியப்பட்ட பொருள் என்பது வேறு, மார்க்கம் சொல்ல வர வேண்டிய பொருள் என்பது வேற என்று இருக்கிறதுனாலதான் தொழுகை என்று சொல்லி அந்த தொழுகை எப்படி தொழுகணும், அதுல என்ன ஓதணும், அந்த செயல்களையும் அந்த ரசூலுல்லாஹி கற்றுத்தராங்க. புரியுதா? அப்ப இந்த இடத்துல ரிஜ்ருன் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட சேர்த்ததுக்கு பிறகு நாம் அல்லாஹ்விற்கு அந்த வார்த்தையை சொல்றதுல ஏன் தயங்கணும்? அப்படி தயங்கினா என்ன அர்த்தம்? ஒன்று, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் தப்பான ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்களா? சரி, நாங்க தயங்கல, அந்த வார்த்தையை சேர்ப்போம், ஆனா சேர்த்து விட்டு அதுக்கு என்ன பொருள், அந்த பொருளை நாங்க சொல்ல மாட்டோம், வேற பொருளை சொல்வோம் என்று சொன்னா அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு தவறான வார்த்தையை சேர்த்துட்டு அந்த வார்த்தைக்கு என்ன சரியான பொருள் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லாம போயிட்டாங்களா? எவ்வளவு கேள்வி வருது பாருங்க. அப்ப எந்த ஒரு வார்த்தையை அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தார்களோ அதை அறிந்துதான் சேர்த்திருக்கிறார்களே தவிர அறியாமல் சேர்க்கவில்லை. சரி, இரண்டாவது, அதனுடைய பொருளை விளங்கி அல்லாஹ்விற்கு தகுதியானதை தான் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தார்களே தவிர அல்லாஹ்விற்கு தகுதி இல்லாததையா சேர்த்தார்கள்? மாதல்ல அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப என்ன அர்த்தமா போயிடும்? அல்லாஹும் ரசூலும் அல்லாஹ்விற்கு தகுதி இல்லாததெல்லாம் சேர்த்துட்டாங்க, நம்ம தான் கரெக்டா அல்லாஹ்க்கு தகுதியானது எதுன்னு சொல்லி இந்த இல்முல் கலாம பல்சபாவ லாஜிக்க படிச்சுட்டு கரெக்டான முறையில நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப இது என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? அல்லாவை விட ரசூலை விட அல்லாஹ்வுடைய தன்மைகளை இந்த லாஜிக் காரங்க தான் அதிகமா அறிஞ்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சரி, இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கிறுக்குத்தனமான கொள்கை. அப்ப எது சரி? எந்த வார்த்தை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்பட்டு விட்டதோ அதற்கு விளக்கம் என்று நீங்க தனியா ஒரு முரண்பட்ட கருத்தை கொண்டு வராதீங்க. அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லாமல் விடுவதுதான் அதுக்குண்டான விளக்கமே. முடிச்சு. அல்லாஹ்வின் பக்கம் முகம் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டதா? அல்லாஹுவின் பக்கம் கை என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டதா? அல்லாஹுவின் பக்கம் கால் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டதா? அவ்வளவுதான். அத அப்படியே விளங்கிக் கொள்ளுங்க. கை என்றால் எப்படி, கால் என்றால் எப்படி, கண் என்றால் எப்படி, முகம் என்றால் எப்படி என்று அதை படைப்பினங்களோட ஒப்பிட்டு விளக்க சொல்லாதீங்க. அல்லது இது படைப்பினங்களை போல ஆயிடுமா என்று சொல்லி பயந்து அந்த அர்த்தத்தை மறுத்து வேற அர்த்தத்தையும் சொல்லாதீங்க. ரெண்டுமே செய்யக்கூடாது. எந்த ஒரு பதம் அல்லாஹ்வின் பக்கம் இணைக்கப்பட்டு விட்டதோ, அது குர்ஆன்ல இணைக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது ஹதீஸில் இணைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதற்கு நீங்கள் விளக்கம் என்ற பெயரில், அதற்கு விளக்கம் என்ற பெயரில் நீங்க தனியா ஒரு பயான் செய்யாதீங்க. அல்லாஹ்வின் கை அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அல்லாஹ்வின் கண் கண் எப்படிப்பட்ட ஒரு கண் என்று சொன்னால், இப்படிலாம் விளக்கம் போடாதீங்க. சரியா? இப்ப ஏன் அல்லாஹ்வுடைய கண்ணை நம்ம பார்த்திருக்கிறோமா? பார்க்கல. அல்லது அல்லாஹ் அந்த கண் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அல்லாஹ் விளக்கம் சொல்லியிருக்கானா அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? சொல்லல. கண் என்று சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான், கை என்று சொல்லியிருக்கிறாங்க, கால் என்று சொல்லியிருக்கிறாங்க, முகம் என்று சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். புரியுதா? அப்ப அதனால நம்ம பார்க்காத ஒன்றுக்கும் அல்லாஹ் ரசூலு விளக்க சொல்லாத ஒன்றுக்கும் நாம் ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இப்ப கை என்ற வார்த்தை, முகம் என்ற வார்த்தை, கால் என்ற வார்த்தை, கண் என்ற வார்த்தை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்பட்டு விட்டதுனால மக்கள் இத படைப்பினங்களோட படைப்பினங்களின் கையோட முகத்தோட காலோட கண்ணோட ஒப்பிட்டு விளங்கிக் கொள்வாங்களோ, அல்லாஹ்வை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கி விடுவாங்களோ, இந்த மாதிரி வீணான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? அப்ப இதுக்கெல்லாம் வேற ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டோம்னா அந்த ஒப்பாக்குதல் என்ற பிரச்சனையே வராதுல. இவங்களா அல்லாஹ்வை பாதுகாக்க நினைக்கிறாங்களா? எப்படி அல்லாஹ்வை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துல இவங்களா ஒரு கற்பனையை விளங்கிக்கிட்டு அப்ப இதுக்கெல்லாம் மாற்று அர்த்தத்தை சொல்லிட்டோம்னா அந்த ஒப்பாக்குதல் பிரச்சனை வராது என்பதாக இவங்க ஒரு முடிவு செய்து கொண்டு எல்லாத்துக்கும் மாற்றம். கண் என்று சொன்னா அதுக்கு வேற அர்த்தம், கை என்று சொன்னா வேற அர்த்தம், கால் என்று சொன்னா வேற அர்த்தம், முகம் என்று சொன்னால் வேற அர்த்தம். இப்படி எல்லாத்துக்கும் அர்த்தத்தை மாத்திட்டு போயிருது. இதுக்கு பதிலா ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்ப அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம்லாம் இருக்கு, ஆனா படைப்பினங்களோட ஒப்பாக்கி விளங்கிக் கொள்ளாதீங்க, முடிச்சு. அல்லாஹ்விற்கு அவனுடைய படைப்பினங்களில் எதுவும் ஒப்பாக முடியாது. அவனுடைய சிபத்தை அவனுக்கு தகுந்தாறு போல நம்பிக்கை கொள்ளுங்க, படைப்பினங்களுடைய தன்மைகளோட கற்பனை பண்ணாதீங்க என்று ஒரு வார்த்தையில சொல்லிவிட்டால் ஈமான் சலாமத்து, நோ டென்ஷன். தேவையில்லாத விளக்கத்துல போய் குழப்பத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை விட்டுட்டு இவங்க அல்லாஹ்வை பாதுகாக்கிறதா நினைத்துக் கொண்டு, மார்க்க ஆதாரங்களை இவர்கள் பாதுகாப்பதாக நினைத்துக் கொண்டு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சு கடைசியில் அந்த விளக்கம் மறுப்பதில் கொண்டு போய் விட்டுவிட்டது. இதுதான் அந்த காலத்திலயும் நடந்துச்சு, இந்த காலத்திலயும் நடக்குது. இன்று இந்த டிஎன்டி ஜமாத்து ஏன் குஃப்ருக்கு போனாங்க? எந்த ஹதீஸுக்கு இவங்களுக்கு விளக்கம் தெரியாதோ அந்த ஹதீஸுக்கெல்லாம் எடுத்து விளக்கம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப விளக்கம்ங்கிற பேர்ல கடைசியில் அந்த ஹதீசுகளை மறுத்துட்டாங்க. விளக்கங்கிற பேர்ல ஹதீசுகளை மறுத்துட்டாங்க. திருப்தி இப்ப அவங்களுக்கு எப்படி இஸ்லாமின் பேர்ல வரக்கூடிய ஆட்சேபனைகளெல்லாம் நாங்க தடுத்துட்டோம் சொல்லிட்டு, இது என்னடா இது தடுக்கிறது, இது இருக்கிற ஆதாரத்தெல்லாம் மறுத்துட்டு காஃபிர்கள் ஆட்சேபனை செய்தார்கள் என்பது என்று அந்த ஆட்சேபனைகளுக்கு பதில் சொல்லாம அவ ஆட்சேபனை ஒரு ஆதாரத்தின் மீது செய்து விட்டான் என்பதனால ஆதாரத்தையே மறுத்தாச்சு. அப்படி ஒரு ஹதீஸே இல்லைன்னு மறுத்தாச்சு. அந்த ஹதீஸையும் புகாரிலிருந்து எடுக்கணும்னு மறுத்தாச்சுன்னா இது எப்படி பதிலாகும்? இது அவனுடைய ஆட்சேபனையை ஒத்துக்கொண்டதா போச்சு, அவனுடைய ஆட்சேபனைய ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டதா போச்சு. அப்ப ஒட்டு மொத்தமா ஹதீஸ்களை அறிஞர்களின் மீது, தாபிகள் மீது, சஹாபாக்களின் மீது மிகப்பெரிய ஒரு பழியை, ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டதா ஆயிடுச்சு. ஏன் அவங்க மார்க்கத்தை விளங்காமலேயே ஒரு டேப் ரிகார்டர் மாதிரி அவங்க செய்திகளை பதிவு பண்ணாங்க. மார்க்கத்தை விளங்காமல் புரியாமல், எது அல்லாஹ்வுக்கு தகுதி, எது மார்க்கத்துல சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் புரியாம சும்மா டேப் ரிகார்டர் மாதிரி கேட்ட விஷயத்தெல்லாம் பேப்பர்ல எழுதிட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு? ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மேலோட நம்பகத்தன்மை போய் எல்லா நம்பகத்தன்மைக்கும் மொத்த குத்தகைக்காரர்கள் இவர்கள் தான். இவங்க ஏத்துக்கிட்டதை ஏத்துக்கணும், இவங்க மறுக்கிறத மறுத்துடணும், முடிச்சு. அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்து வச்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எப்படி சதி செய்யணுமோ செஞ்சு அல்லாஹ் காட்டிட்டான். புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டு வார்த்தையை திரும்ப திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பாடத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டே இருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னா, இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா மொத்த கிதாபியே நீங்க புரிஞ்ச மாதிரி தான். ரப்பின் பக்கம் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு கருத்தினுடைய விளக்கமும் எதை கொண்டிருக்கிறது? விளக்கம் சொல்வதை விடுவது கொண்டுதான் இருக்கிறது. விளக்கம் சொல்வதை விடுவது கொண்டுதான் இருக்கிறது. அப்ப விளக்கம் ரெண்டு மாதிரியும் சொல்லக்கூடாது. எப்படி ரெண்டு மாதிரி சொல்லக்கூடாது? ஒன்று பார்க்காத ஒரு அல்லாஹ்வுடைய தன்மைக்கு அது எப்படி இருக்கும் என்று நீங்க விளக்கம் சொல்லக்கூடாது. கண்ணை நம்ம பார்க்கல, அல்லாஹ்வுடைய கண் எப்படி இருக்கும் சொல்லலாமா? இப்ப மனிதர்களுடைய கண்ணை பாக்குறோம், மிருகத்தினுடைய கண்ணை பாக்குறோம், பூனையுடைய கண்ணு, ஆட்டுடைய கண்ணு, மாட்டுடைய கண்ணு, மனுஷனுடைய கண்ணு. பூனையுடைய கண்ணு இப்படி இருக்கும், ஆட்டுடைய கண்ணு இப்படி இருக்கும், நம்ம விளக்கம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய கண்ணை யாரும் பார்த்தார்களா? யாரும் பார்க்கல. இந்த துன்யால யாரும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை. அப்ப எப்படி நம்ம அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும்? புரியுதா? அப்ப அப்படியும் விளக்கம் சொல்லக்கூடாது. இன்னொரு விளக்கம் என்ன? விளக்கம் சொல்றோன்னு போய் கடைசியில அத படைப்பினங்களுடைய கண்ணோட ஒப்பாக மக்கள் விளங்கிக் கொள்வார்களோ என்று இவங்களாக ஒரு வீண் பயந்து பயந்துகிட்டு அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை சொல்லிடுறேன். கண் என்பதற்கு வேற அர்த்தம், கை என்பதற்கு வேற அர்த்தம், கால் என்பதற்கு வேற அர்த்தம், முகம் என்பதற்கு வேற அர்த்தத்தை சொல்லி செய்யப்படாது. புரியுதா? அதான் சொல்றாங்க, வதவீலு குல்லி மஅனன் யுதாஃபு இல ருபூபியதி, ரப்பின் பக்கம் சேர்க்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருளுடைய விளக்கமும் விளக்கத்தை விடுவது கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லாம நம்புவதை கொண்டுதான் இருக்கிறது. லுசூமி தஸ்லீம், அப்படியே ஏற்றுக்கொள்வதை கொண்டுதான் இருக்கிறது. லுசூம்னா கட்டாயம், அத்தஸ்லீம் அப்படியே முற்றிலுமாக ஏற்றுக்கொள்வது, முற்றிலுமாக கட்டாயமா அப்படியே ஏற்றுக்கொள்வதை கொண்டுதான் அதனுடைய விளக்கமே. புரியுதா? இப்ப மறுமையை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆகிரத்தை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எத்தனை விஷயத்துக்கு விளக்கம் சொல்ல முடியும் சொல்லுங்க? குரான்ல ஹதீஸ்ல சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, சொர்க்கத்துடைய தன்மைகளை பற்றி நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த விஷயத்துக்கெல்லாம் லாஜிக் படி ஒருத்தங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா பதில் சொல்றதுலே முடிஞ்சிடும். கடைசியில் அவன் ஈமானே கொள்ள மாட்டான். இன்னும் ஒரு 60 வயசு அல்லாஹ் கொடுத்தாலும் கூட விளக்கம் சொல்லி முடிக்க முடியாது. அப்ப எதுக்கு விளக்கமோ அதுக்குதான் விளக்கம். எதை நம்ப வேண்டுமோ அதை நம்புவதுதான் அதற்குண்டான விளக்கம். வஅலைஹி தீனுல் முஸ்லிமீன், இதுதாங்க முஸ்லிம்களுடைய மார்க்கம். இதுதான் வஅலைஹி தீனுல் முஸ்லிமீன். எது முஸ்லிம்களுடைய மார்க்கம்? தர்க்கு தவீல் லுசுமு தஸ்லீம். எது குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்டு விட்டதோ அதுக்கு மாற்று அர்த்தம் சொல்லாமல், அதுக்கு மாற்று அர்த்தம் சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் முஸ்லிம்களுடைய மார்க்கமா இருந்துச்சு. அப்ப இஸ்லாமுக்கு வரும் பொழுது சஹாபாக்கள் பல மாதிரி வந்தாங்க. இப்ப அபூபக்கர், அதே போல அந்த அபூபக்கருடைய லிஸ்டில் உள்ள பல சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாளர்ப்பா, அவர் பொய் சொல்லி பார்த்தது கிடையாது, ஒழுக்கமான மனிதர். இப்ப மனிதர்கள் விஷயத்திலேயே பொய் சொல்லாத ஒருவர் எப்படி அல்லாஹ்வின் விஷயத்தில் பொய் சொல்வார்? புரியுதா? சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவா இருக்கு. நேற்று ஒன்றை சொல்லிட்டு இன்றைக்கு ஒன்றை குழப்பல, அவரும் கரெக்டா அமல் செய்யறாரு. அவர்கிட்ட பண ஆசையோ அசிங்கமான ஆசைகளோ கெட்ட செயல்களோ இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் சொல்றதை எப்படி மறக்க முடியும்? ஆகவே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் அவங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அவங்க சொன்னதே அவங்களுக்கு ஆதாரமா போயிடுச்சு. புரியுதா? அதுக்கு மேல அவங்க ஆராய வேண்டிய அவசியம் அவங்க அவங்களுக்கு ஃபீல் பண்ணல. ஆகவே ரசூலுல்லாஹ் எதை சொன்னாலும் அதை ஏத்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கூறினாலும் அதை ஏற்றுக்கொண்டார். கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமான ஒன்றை சொல்ல போறது இல்ல, முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை ஏவ போறது கிடையாது. புரியுதா? பொய்யான ஒன்றை சொல்லி அல்லாஹ்வின் மீது அவர்கள் இட்டுக்கட்ட போறது கிடையாது. அது ஆல்ரெடி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு இடையில உள்ள விஷயம். புரியுதா? அந்த விஷயத்தை இந்த சஹாபாக்கள் நேரடியாக அடைந்து கொண்டார்கள். எப்படி? ரசூலை உண்மையாக ஈமான் கொள்வது கொண்டு அடைந்து கொண்டார்கள். சில நபர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வை பத்தி கேள்விப்பட்டிருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தாங்க. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச விட்டார்கள், பேசுங்கன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அந்த பேச்சை உன்னிப்பாக கவனமாக கேட்டார்கள். கேட்டுவிட்டு சிந்தித்து பார்த்தார்கள், நாம இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கவிஞர்களை சந்திச்சிருக்கிறோம், குறி சொல்லக்கூடிய பல ஜோசியக்காரர்களை சந்திச்சிருக்கிறோம், சூனியக்காரர்களை சந்திச்சிருக்கிறோம், பெரிய பெரிய அறிவாளிகளை எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம், ஆனா இவருடைய பேச்சு முழுமையா நாம் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த வகையை சேர்ந்த எல்லா மக்களுடைய பேச்சிலிருந்து வித்தியாசமா இருக்கே, இன்னும் கொஞ்சம் நீங்க பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பேசுறதையே திரும்ப சொல்றாங்க. அப்புறம் ஏதாவது ஓதி காட்டுங்கன்னு சொல்றாங்க, ஓதி காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மையா தான் இருக்கும், நீங்க சூனியக்காரர் கிடையாது, மக்கள் சொல்ற மாதிரி குறி சொல்றவரும் கிடையாது, சூனிய செய்யப்பட்டவரும் கிடையாது, புத்தி பேதளித்தவரும் கிடையாது, நீங்க பைத்தியக்காரரும் கிடையாது. அப்ப நீங்க உங்களை நபின்னு சொன்னீங்கன்னா நீங்க நபிதான், நீங்க உங்களை ரசூல்னு சொன்னா ரசூல் தான், நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு களிமா சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் நீங்க நபியா, நீங்க ரசூலா, எங்க ஏதாவது அற்புதத்தை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அற்புதங்களை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு செஞ்சு காட்டினாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை கேட்ட உடனேயே ஒருத்தர் சவாலா ஏற்று செஞ்சு காட்டுறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சூனியக்காரர்கள் ஜோசியக்காரர்களால சில விஷயங்களை செய்து காட்ட முடியும், ஆனா சவாலா வந்தா செய்து காட்ட முடியாது. அவர்கள் தானாக சில விஷயங்களை செய்வார்கள், அதுவும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான். எந்த ஒரு சூனியக்காரனும் தனது சூனியத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் தீங்கு செய்ய முடியாது, புரியுதா? ஆனா சவாலை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சேலஞ்சு பண்ண முடியுமா? சேலஞ்சு பண்ண முடியாது. சேலஞ்சு பண்ணா கண்டிப்பா தோத்து போயிடுவாங்க, புரியுதா? அப்போவே நாம் ஒரு காரியத்தை சொல்றோம், அதை சேலஞ்சா ஏற்று அவர் செய்து காட்டுகிறார் என்றால் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் அவர் செஞ்சு காட்டுறார். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் செய்து காட்டுகிறார். உடனே அவர் முஸ்லீம் ஆயிட்டார். சில பேர் பார்த்தாங்க, என்ன இவரு முந்தைய காலத்தில் நடந்த பல வரலாறுகளை எல்லாம் சொல்றாரு, இவர் அரபு நாட்டில் பிறந்தவர், இவர் பாரசீகத்திலேயோ அல்லது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் வசிக்கக்கூடிய அந்த பிரதேசத்திலேயோ அவர் வாழ்ந்தவர் அல்ல, வசித்தவர் அல்ல, இந்த வரலாறுகள்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? எங்கேயாவது போய் படிச்சிருந்தா தானே, படிக்கிறவரா இருந்தா தானே? ஆகவே கண்டிப்பா இவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகள் வரத்தான் செய்கிறது. அந்த ஒரு தூது செய்தியை கொண்டுதான் இவர் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. எனவே இவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையாகத்தான் இருக்கும். அப்ப நான் உங்களை நபியாக ஏற்றுக்கிறேன். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் பலவிதமா ஏற்றுக்கொண்டார், புரியுதா? ஒரு சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கோபம் இருந்துச்சு, சரியான கோபம் இருந்துச்சு, ஆனா மறைஞ்சு மறைஞ்சு ரகசியமா ரசூல்லா தொடும்போது கேட்பாங்க. ரசூல்லா குரான் ஓதுறத பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கேட்டு அந்த குரான்ல மயங்கிட்டாங்க. மயங்கிட்டு பேர்பட்ட ஒரு கலாம், இதை ஓதக்கூடிய மனிதர், இது இந்த மனிதரின் மீது இறக்கப்படுகிறதா? கண்டிப்பா இவர் சரியான ஆளா தான் இருப்பார். உடனே களிமா சொல்லிட்டாங்க. இப்படியாக பல வகையில நல்ல தாக்கங்கள் ஏற்பட்டு இஸ்லாமுக்கு வந்தாங்க, முஸ்லீம் ஆனாங்க. இப்ப நமக்கு என்ன இங்க விஷயம் சொல்ல வரோம், இப்படி யாரு எந்த வழியில இஸ்லாமுக்கு வந்தாலும் சரியா, இதுல இன்னொரு வழியை சேர்த்துக்குங்க, சில பேரு போர்ல கைதியாக கொண்டு வரப்பட்டாங்க, போர்ல கைதியாக கொண்டு வரப்பட்டார்கள். இங்க வந்து பார்த்தா முஸ்லிம்களுடைய குணங்களை ரசூலுல்லாவுடைய குணங்களை பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன அழகான குணம், என்ன அழகான பண்பாடு! இப்பேற்பட்ட பண்பாடும் இப்பேற்பட்ட நற்குணங்களும் உடைய இந்த நபியும், இந்த நபியினால் நமது சமூகத்தை சேர்ந்த நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்களே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்த அவர்களுடைய நிலையும், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த நிலையும் முற்றிலும் வித்தியாசமா இருக்க. அப்ப இது கண்டிப்பா இது இறைவனுடைய ஒரு தூது செய்தியாகத்தான் இருக்கும். அந்த ஒரு செய்திக்கு தான் மனிதர்களை இப்படி மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் இருக்கும். இது மனிதர்களாக உருவாக்கிய தத்துவமாக இருந்திருந்தா இந்த அளவு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்திருக்க முடியாது. எனவே அடிமையாக வந்தவர்கள், கைதிகளாக வந்தவர்கள் ரசூலுல்லாவுடைய வணக்க வழிபாடு நற்குணங்கள், தோழர்களுடைய வணக்க வழிபாடு நற்குணங்களை எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் இந்த மார்க்கத்துக்குள்ளார வந்துடுறோம்னு வந்தாங்க, புரியுதா? இதெல்லாம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மக்கள் இஸ்லாமுக்குள்ளார வந்தாங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இப்ப பாருங்க, இப்படிலாம் வந்துட்டாங்கல்ல, வந்தவர்கள் யாராவது வந்ததுக்கு பிறகு, நல்ல கவனிங்க, வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாவை எதிர்த்து பேசினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதின் மீது ஆட்சேபனை செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை கூற அதற்கு மறுப்பு கருத்து தெரிவித்தார்கள் என்று எங்கேயாவது நம்ம பார்க்க முடிகிறதா என்றால், முனாஃபிக்குகளுடைய செயல்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன் இந்த முனாஃபிக்குகள் உள்ளார வரும்போதே சந்தேகத்தோடு வந்தார்கள். எனவே சந்தேகத்தோடு இஸ்லாமை விட்டு வெளியேறினார்கள். முனாஃபிக்குகள் அவர்கள் முஸ்லிம்களாக ஆனோம் என்று சொன்னது இருக்கிறதே, அது சந்தேகத்தை உள்ளார வைத்துக் கொண்டே வந்தார்கள். பயந்து வந்தார்கள், வேற வழி இல்லை என்ற நிர்பந்தத்தினால் வந்தார்கள், அல்லது முஸ்லிம்களுடைய செல்வத்தின் மீது உண்டான ஆசையினால் வந்தார்கள். எனவே அந்த சந்தேகம் அவர்களுக்கு நீண்டு கொண்டே இருந்தது, கடைசி வரை இருந்து கொண்டே இருந்தது. அதாவது குஃப்ருலயே அவங்க மூத்த போனார். இந்த முனாஃபிக்குகளை தவிர யாரெல்லாம் முஸ்லிம்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஷஹாதா சொன்னார்களோ உண்மையான முறையில், அவர்கள் நபியை நபி என்று உண்மையாக புரிந்து அறிந்து மனதிலே குழப்பம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே எப்ப நபியினுடைய கரத்துல தன்னுடைய கரத்தை கொடுத்துட்டாங்களோ அதுக்கு பிறகு இவங்க கண்ண முடிக்கிட்டாங்க. யாரு யாரு கலிமா சொன்னாங்களோ அவங்க கண்ண முடிக்கிட்டாங்க. ஏன் இப்ப கையை யார் கையில கொடுத்துட்டாங்க? நம்பத்தகுந்த ஒரு உயர்ந்த ஒரு மனிதருடைய கையில கையை கொடுத்துட்டாங்க, ஒரு தூதருடைய கையில கையை கொடுத்துட்டாங்க. அதனால இனி நம்ம இந்த துன்யால வழிகேட்டை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த தூதரை பின்பற்றினால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரியான குரான் வசனங்கள் இறங்கிக்கிட்டே இருக்கு. அதுவும் அந்த தோழர்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தி கொண்டே இருந்தது. அல்லாவுக்கு கீழ்படிந்தால் ரசூலுக்கு கீழ்படிந்தால், நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டால் ரசூலுக்கு கட்டுப்பட்டால், நீங்கள் அல்லாவுடைய பேச்சை பின்பற்றினால் ரசூலுடைய பேச்சை பின்பற்றினால், நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்தால் ரசூலுக்கு மாறு செய்த, இப்படியாக அல்லாஹுடைய குரான் வசனங்கள்ல திரும்ப திரும்ப ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படுவதனுடைய அவசியத்தை பத்தி சொல்லிக் கொண்டே வந்ததுனாலையும் ரெண்டும் சேர்ந்து சஹாபாக்களுக்கு ஒரு உறுதியான ஒரு அஸ்திவாரத்தை ஏற்படுத்திருச்சு. ரசூல்லா செஞ்சாங்கன்னா கரெக்டா இருக்கும், ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் சரியா இருக்கும். அவர்கள் எதை குரான் என்று சொல்கிறார்களோ அது குரான், அதை முழுசா நம்பணும். அவங்களுடைய வாயிலிருந்து நம்ம எதை கேட்கிறோமோ, அல்லது நம்பத்தகுந்த ஒரு மனிதருடைய வாயிலிருந்து ரசூலுல்லா சொன்னதாக நம்ம எதை கேட்கிறோமோ அதை நம்பிக்கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதுல போய் குழப்பம் பண்றதோ குதர்க்கம் பண்றதோ எதிர்த்து கேட்கறதோ கூடாதுங்கிறத தெளிவா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வஅலைஹி தீனுல் முஸ்லிமீன், இதுதான் சஹாபாக்கள் காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வருகின்ற முஸ்லிம்களுடைய மார்க்கம். அதாவது மார்க்கத்தில் எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருப்பது மார்க்கத்தில். அப்ப நீ இடையில ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், நீங்க சொல்லலாம் கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்கன்னு மார்க்கம் சொல்லியிருக்க. கண்டிப்பா மார்க்கம் சொல்லிருக்கு. எது? உங்களுக்கு அறியாத விஷயத்தை கேள்வி கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இப்ப எப்படி தொழுகணும்னு தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எப்படி துவா கேட்கணும்னு தெரியல, கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. நோன்பு வைக்கும் போது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியல, அதை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் கேள்வி கேளுங்கள் என்பதற்கு அர்த்தமே தவிர, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதை மறுப்பதற்கு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறியதை மறுப்பதற்கு எதிர் கேள்வி கேளுங்கள் என்பது அர்த்தம் அல்ல. அப்படி அல்லாஹ் ரசூலும் சொல்லியிருந்தா அப்ப ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சா ஏத்துக்குங்க, புரியலனா ஏத்துக்காதீங்கன்னு சொன்னா, நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன், புரிஞ்சா ஏத்துக்குங்க புரியலனா ஏத்துக்காதீங்கன்னா, அப்ப அல்லாஹ்வுக்கும் மனிதர்கள் சொல்றதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு? இதை யார் சொல்லலாம்? மனிதர்கள் சொல்லலாம். நான் ஒரு கருத்து சொல்றேங்க, உங்களுக்கு புரிஞ்சா ஏத்துக்குங்க புரியலனா ஏத்துக்காதீங்கன்னு மனிதன், சாதாரண மனிதன் சொல்லலாம். அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லிட்டா, புரியுதா? அப்ப ஈமான்ங்கிற ஒரு கட்டாயங்கிறது அவசியம் இல்லாம போயிடும். அப்ப அல்லாஹ்வும் புரியாதுன்னு சொல்லுவோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் குழப்பம், இப்படி எல்லாம் பலவிதமான முரண்பாடுகள் அங்க வந்துடும். அப்ப கேள்வி கேளுங்கள் என்பதற்கு என்ன அர்த்தம், கேள்வி கேட்க கூடாது என்பதற்கு என்ன அர்த்தங்கிறது தெளிவான முறையில நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சஹாபாக்கள் வஅலைஹி தீனுல் முஸ்லிமீன் அவங்க என்ன செஞ்சாங்க? தர்க்கு தவீல் லுசுபு தஸ்லீம், தேவையற்ற விளக்கங்கள் பேசுறதையும் விட்டுட்டாங்க. தேவையற்ற விளக்கங்கள் பேசுறத விட்டுட்டாங்க, மாற்றமான விளக்கம் பேசுறதையும் விட்டுட்டாங்க, ஒப்பு ஊமை கூறி விளக்கம் பேசுறதையும் விட்டுட்டாங்க. அவங்க எப்படிப்பட்ட விளக்கத்தை நம்பிக்கை கொண்டார்கள்? எது இருக்கோ அதான் விளக்கம். எது இருக்கோ, எந்த விஷயத்தில் இருக்கட்டும், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், தொழுக தக்பீர் இருக்கட்டும், இப்படி கையை தூக்குங்க கையை தூக்குவோம், குனிங்க குனிவோம், சுஜூது பண்ணுங்க சுஜூது பண்ணுவோம், எதுலேயுமே அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும். எதிலையும் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கல, அதான் தர்க்கு தவி. அடுத்தது லுசுமு தஸ்லீம், எப்படி சொல்லப்பட்டு அப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டியது, அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டியது, முடிஞ்சு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிலையில இதை ஓதணும், ஓதுற ரசூல்லா. ருக்குல இதை ஓதுங்க, ஓதுற ரசூல்லா. ருக்குல இதை ஓதாதீங்க, ஓத மாட்டோம் ரசூல்லா. சஜிதால இதை ஓதுங்க, ஓதுற ரசூல்லா. சலாம் இப்படி கொடுத்துருங்க, கொடுத்துறோம். எதை சொன்னாலும் சொல்லப்பட்டதை மட்டுமே அவர்கள் சிந்தித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்களே தவிர சொல்லப்பட்டதற்கு மாற்றமான விளக்கமும் சொல்லல. சொல்லப்பட்டதனுடைய விளக்கம் தங்களுக்கு புரியல என்பதற்காக வேண்டி அந்த விளக்கத்தை மறுக்கவும் இல்லை. சொல்லப்பட்டதை சொல்லப்பட்ட முறையில் அவர்கள் செய்து முடித்தார்கள். நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருந்தா நம்பிக்கை கொண்டார்கள், சொல்லப்பட்டதை அப்படியே செயலும் படுத்தி விட்டார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், புரியுதா? சரி, அலைஹி தீனுல் முஸ்லிமீன். இப்ப இதற்கு முன்பே சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல எப்படிலாம் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லி இருக்கிறோம். இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறாங்க, ரெண்டரை காய்ச்சி தொழுகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றரை காய்ச்சி தொழு வச்சுட்டாங்க, புரியுதா? தொழு வச்சு முடிச்சு எழுந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் குசு முசு பேசிக்கிறாங்க. அப்ப பாருங்க என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேக்குறாங்க, ஏன் இதுவரைக்கும் ரெண்டரை காத்த ரெண்டரை காத்த தொழுதுட்டு தான் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு தான் ரெண்டு மூணா தொழுதாங்க. யாராவது எழுத்து பேசுறாங்களா, மறுத்து பேசுறாங்களா, சுபஹானல்ல சொன்னாங்களா, அல்லாஹ் அக்பர் சொன்னாங்களா, சொல்லல, புரியுதா? இப்ப இமாம் சுபுல ரெண்டரை காய் தொழு வைக்கணும், மூணாவது ரகத்துக்கு எழுந்துட்டாரு, ரெண்டாயிரம் கத்துல துல்காம வச்சுட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும், சுபானல்லா அல்லாஹ் அக்பர் சொல்லணும். பெண்கள் இருந்தாங்கன்னா கையால இப்படி தட்டி இஷாரா செய்யணும், புரியுதா? ஆனா இப்ப செய்ய மாட்டாங்க. இப்ப பாருங்க சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஏன், ரசூல்லா மூணு தொழுகிறாங்க, அவங்களும் மூணு தொழுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று ரக்காய் தொழுகிறாங்க, அவங்களும் மூன்று தொழுதுட்டாங்க. தொழுது முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்குள்ளார ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, எப்படி, ஓ இனிமே சுபூ துருகர் மூன்றரை காய்த்து ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு. சரி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் அவங்களுக்குள்ளார கொஞ்சம் சலசலப்பா இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னன்னு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹல் ஜீத ஷைஉன் ஃபி ஸலா, தொழுகையில் ஏதாவது ஒரு ரக்காத்து அதிகப்படுத்தப்பட்டு விட்டதா, எப்படி கேக்குறாங்க பாருங்க. எவ்வளவு மரியாதையா, எவ்வளவு கண்ணியமா என்ன கேக்குறாங்க. இதுவரைக்கும் நம்ம ரெண்டு தொழுதுட்டு இருந்தோம், இப்ப மூணு ரக்காத்தாக தொழுகையின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டு விட்டதான்னு கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையே, ரெண்டு ரக்காத்தானே சுபு அப்படின்னு சொல்லி. அப்ப நபி ஸஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலா, அப்படி என்றால் நீங்கள் மூன்றாவது ஒரு ரக்காத் தொழுது விட்டீர்கள், அப்படியா அப்படின்னு உறுதி செய்யறாங்க. செஞ்சிட்டு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போய் உட்கார்ந்து சஜ்தா செஞ்சுட்டு சலாம் சொல்றாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு ரக்காத் தொழுகை வைக்கணும், லொஹருடைய தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது ரக்காத்துல உட்கார்ந்து சலாம் சொல்லிட்டாங்க. இப்ப இமாம் மூணாவது ரக்காத்துல உட்கார்ந்துட்டா நம்ம என்ன செய்யணும், சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி இமாமுக்கு ஞாபகப்படுத்துவோம். சஹாபாக்கள் யாரும் ஞாபகப்படுத்துறாங்களா, படுத்தல. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா கரெக்ட், முடிஞ்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் கரெக்ட், செஞ்சாலும் கரெக்ட், அதான் ஈமானுக்கு அர்த்தம். எல்லாரும் மூணாவது ரகத்துல உட்கார்ந்துட்டாங்க, ஏன்னா அவங்க தான் ஷரியத்து. அப்ப இனிமே மூணாவது ரகத்துல உட்காரணும் போல இருக்கு. ஏன், ரெண்டாவது ரகத்தில் உட்கார வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது யாருங்க, முதல் ரகத்து தொழுது முடித்தா உட்கார கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது யாரு, மூணாவது ரகத்திலிருந்து எந்திரிக்கும் பொழுது உட்கார கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது யாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு மூணாவது ரகத்துல உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் உட்கார்ந்தாங்க, சலாமே கொடுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சலாமும் கொடுத்துட்டாங்க, யாரும் ஒண்ணும் பேசல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி எந்திரிச்சு போய் வாசல்ல போய் நின்றாங்க. சஹாபாக்கள் கேக்குறாங்க, அது யாரும் கேட்கல, எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. ஒரே ஒரு சஹாபி மட்டும் ரசூல்லா பக்கத்துல போறாரு, போயிட்டு யார் ரசூலல்லாஹ், தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு கேக்குறாரு. இதான் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கேள்வி, எப்படி கேட்கல யாருமே, என்ன ரசூலல்லாஹ், இரண்டு ரக்காத் தொழ வேண்டிய இடத்தில் நீங்கள் மூன்று ரக்காத் தொழுது விட்டீர்களே, நான்கு ரக்காத் தொழ வேண்டிய இடத்தில் மூன்று ரக்காத் தொழுது விட்டீர்களே, அப்படியா கேட்டாங்க. கேள்வி எப்படி இருந்தது, யார் ரசூலல்லாஹ், தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதான்னு கேட்டாங்க. ஏன், என்னாச்சு அப்படிங்கிறாங்க, நீங்கள் மூன்று தானே தொழுதீர்கள் அப்படிங்கிறாங்க. இவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்களை பாக்குறாங்க, எல்லாரும் அதை ஆமோதிக்கிறாங்க. சொன்னாங்க இல்லை தொழுகை குறைக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு வெளியே போனவங்க வந்து ஒரு ரகாத்து தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதா சஹு செய்றாங்க. புரியுதா? அப்ப என்ன தெரியுது, இந்த சம்பவங்கள் எல்லாம் புகாரி முஸ்லீம் அத்தனை ஹதீஸ் கிதாபிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களும் இதற்கு முன்பு சொன்ன சம்பவங்களும் இன்னும் இருக்கக்கூடிய சம்பவங்களும் நமக்கு எதை உணர்த்துகிறது? வாலைஹி தீனுல் முஸ்லிமீ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்தாலோ கூறினாலோ அதை அப்படியே தருக்கு தவி லுசுமு தஸ்லீம், அதுக்கு விளக்கங்கிற பேர்ல மறுப்ப சொல்லாதீங்க. அதுக்கு விளக்கங்கிற பேர்ல உங்களுடைய அறிவுக்கு தென்படாத விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். புரியுதா? அதை அமல் செய்யாமலும் விட்டு விடாதீர்கள். என்ன செய்யுங்க? தருக்கு தவி லுசுமு தஸ்லீம், நம்ப வேண்டியதை நம்பிக்கை கொள்ளுங்க, அமல் செய்ய வேண்டியதை அமல் செய்யுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ளுங்க, வாய்மூடி கட்டுப்பட்டு கொண்டு இந்த மார்க்கத்தில் போயிட்டே இருக்க. வாழகி தீனுல் முஸ்லிமீன், இதுதான் முஸ்லிம்களுடைய மார்க்கம். இதை விட்டுட்டு நீங்க நபியின் மீதோ நபியுடைய ஆதாரங்களின் மீதோ ஆட்சேபனை செய்தீர்கள் என்றால் அது முஸ்லிம்களுடைய மார்க்கம் அல்ல, அது முனாஃபிக்குகளுடைய மார்க்கம், அது யஹூதிகளுடைய மார்க்கம். யஹூதிகள் தான் தங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல எல்லாவற்றுக்குமே எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மாட்டாருன்னா கேள்வி, அதுக்கு பிறகு மூசா எங்களுக்கு பிரச்சனை தாங்க முடியல, இந்த ஃபிரௌன் தெரிஞ்சு எங்களை நீ காப்பாத்தி ஆகணும், சரி காப்பாத்திடுவோம். அல்லாஹ்விடத்துல துவா பண்ணாங்க, அல்லாஹுத்தலா சொன்னான், வாக்கு கொடுத்தான், சரி இந்த ராத்திரில நீங்க கிளம்பி போங்க மூசான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. மூசா நபி சொல்லி தானப்பா நீ கிளம்பி வந்த, இவ்வளவு அத்தாட்சியை பார்த்தீல, நேரம் அங்க செங்கடல் வந்த உடனே ஆஹா, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, சரி ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு கப்பலோ தோணியோ ஏதோ ஒண்ணு தப்பிச்சு போயிடலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இந்த மக்கள் தெரியும் அந்த பக்கம் தான் போறோம் சொல்லிட்டு, ஆனா பின்னாடி யாரை பார்த்துட்டாங்க? அதுக்குள்ளால இவ்வளவு பெரிய கடலை எந்த விதமான சாதனமும் இல்லாம நீந்தி போக முடியுமானா? போக முடியாது. உடனே மறுத்துட்டாங்க. மூசா மாட்டி விட்டேங்களை, எங்களை காப்பாத்துறேன்னு வாக்கு சொல்லிட்டு வந்து எங்களை சாகடிக்க போற நீ, இன்னால முதிரக்கும், நாங்க நல்லா மாட்டிக்கிட்டோம், இப்ப ஃபிரௌன் வந்து எங்களை வெளுத்து வாங்க போறான், இல்ல ஓம் பேச்ச நம்பி கடல்ல குதிச்சா தண்ணில மூழ்கிதான் சாவணும் அப்படின்னு மூசா நபியை எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டான். புரிஞ்சா? அந்த நேரத்தில் கூட மூசா நபி ரொம்ப பொறுமையானார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா நபி ரொம்ப பொறுமையானார், உங்களை மாதிரி நான் கிடையாது, நான் அவநம்பிக்கை உள்ளவன் அல்ல, கல்லா இன்ன மஅய ரப்பி ஸஹீதீன், என்னோடு எனது ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு ஹிதாயத்து கொடுப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க மற்ற விஷயங்கள். புரியுதா? அதே போலதான் கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் நபிமார்களிடத்தில் எதிர்கேள்வி கேட்கிறாங்களோ அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. புரியுதா இல்லையா? விளங்குச்சா இல்லையா? அப்ப நபிமார்களிடத்தில் எதிர்கேள்வி கேட்காமல் கட்டுப்பட்டு கீழ்படிந்து நபிமார்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யாரு? முஸ்லிம்கள். அதுதான் இந்த தீன். நீங்க இந்த தீனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு திரும்ப நபி சொன்னதுக்கெல்லாம் மாற்றமா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நபியை வேற ஏத்துப்போங்கிறீங்க, நபி சொன்ன கருத்தை எல்லாம் மறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எந்த தீன் இது? புரியுதா? அலைஹி தீனுல் முஸ்லிமீன், எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களோ அதோடு நம்ம நின்று கொள்ள வேண்டியதுதான். அதுக்கு விளக்கம் என்ற பெயரில் சொல்லப்பட்டதை மறுப்பதும் கூடாது, சொல்லப்பட்டதனுடைய கருத்துக்களை படைப்பினங்களுடைய கருத்துக்களோட ஒப்பிட்டும் பேசக்கூடாது. ஒரு லுசூமு தஸ்லீம், அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோம். அதுதான் அடுத்து சொல்றாங்க இமாம் அவர்கள், ஒமன் லம் யதவக்கா அன்னஃபிய வத்தஸ்பீஹ, தவக்கா யதவக்கா என்பதிலிருந்து லம் யதவக்கா யா போய்டும். இங்க பாருங்க, எந்த ஒரு மார்க்க ஆதாரமா இருந்தாலும் சரி, அதுல நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம், ஒன்று அதை உடனே நம்ம ஏற்றுக்கொள்ளணும், நம்பிக்கை கொள்ளணும், அதை நம்ம உடனே அக்செப்ட், நம்ம இந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொண்டோம், அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை நம்பிக்கை கொள்றோம். முடிஞ்சா? இதுதான் சேஃப்டி. எது முரண்பாடு? இப்ப சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லப்பட்ட கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார், சொல்லப்பட்ட கருத்து வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார். இது ஒரு வழிகேடு. இன்னொரு வழிகேடு என்ன, ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார், ஆனால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அதற்கு விளக்கம் சொல்றார். எப்படி விளக்கம் சொல்றாரு, அல்லாஹ்வை அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பாக்கும் வகையில் விளக்கம் சொல்றார். அல்லாஹ்வை அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பாக்கக்கூடிய வகையில் விளக்கம் சொல்றார். இது வழிகேடு. ஆதாரத்தை மறுக்கிறதும் வழிகேடு. இரண்டாவது என்ன, ஆதாரங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஆதாரத்துக்கு அல்லாஹ்வுடைய தன்மை சொல்லப்பட்ட தன்மைகளை படைப்பினங்களுடைய தன்மைகளோட ஒப்பிட்டு விளக்கம் சொல்றதும் தப்பு. அப்ப சேஃப்டி என்ன, ஆதாரங்களை ஏற்றுக்கொள்ளணும், சொல்லப்பட்டதை சொல்லப்பட்ட மாதிரி நம்பிக்கை கொள்ளணும். அப்ப அடுத்து இமாம் சொல்றாங்க, யார் வமன் லம் யதவக்க, தவிர்ந்து கொள்ளவில்லையோ, மன் யார் லம் யதவக்க, தவிர்ந்து கொள்ளவில்லையோ, அன்னஃபிய மறுப்பதை, வத்தஷ்பீஹ ஒப்பிட்டு விளக்கம் சொல்வதை, அல்லாஹ்வை படைப்பினங்களோடு ஒப்பிட்டு விளக்கம் சொல்வதை யார் தவிர்த்து கொள்ளவில்லையோ. அப்ப ரெண்டு விஷயங்களை தவிர்க்கணுங்கிறார். ஒன்று என்ன, ஆதாரங்களை மறுப்பது. இரண்டாவது என்ன, அந்த ஆதாரங்களில் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு படைப்பினங்களுடைய தன்மைகளோடு ஒப்பிட்டு சொல்வது. இந்த ரெண்டு விஷயங்களை தவிர்க்கணும். யார் தவிர்க்கவில்லையோ ஜல்ல, அவர் சருகி விடுவார். அதாவது நேர் வழியிலிருந்து அவர் சருகி விடுவார். வலம் யுசிப், அவர் அடைய மாட்டார். அத்தன்ஜீஹ, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துதல் என்ற அந்த நிலையை அவர் அடைய மாட்டார். யார் ஒருவர் நஃபியையும் தஸ்பீஹையும் தவிர்த்து கொள்ளவில்லையோ, யார் ஒருவர் நஃபியையும், நஃபி என்றால் மறுப்பது, ஆதாரங்களை மறுக்கிறது அல்லது ஆதாரங்களில் சொல்லப்பட்டதை மறுப்பது, ஆதாரத்தை மறுக்கிறது அல்லது ஆதாரத்தில் சொல்லப்பட்டதை மறுப்பது, யார் ஆதாரத்தை மறுப்பதை தவிர்த்து கொள்ளவில்லையோ, வத்தஷ்பீஹ, இன்னும் ஆதாரங்களில் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு ஒப்பு ஓமைகள் கூறுவதை தவிர்த்து கொள்ளவில்லையோ, ஜல்ல, அவர் சருகி விடுவார். எதிலிருந்து சருகி விடுவார், நேர் வழியிலிருந்து சருகி விடுவார். வலம் யுசிப், அவர் அடைய மாட்டார். அத்தன்ஜீஹ, அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துதல் என்ற அந்த நிலையை அடைய மாட்டார். அதாவது என்ன அர்த்தம், அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தியவராக ஆக மாட்டார். அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துறதுல என்ன, படைப்பினங்களுக்கு அல்லாஹ் ஒப்பாகாதவன் என்று நம்புறதுதான் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துறது. சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யஸிஃபூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது பல இடங்களில் முஷ்ரிக்குகள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன், அதுபோன்று மனிதர்கள் அல்லாஹுவை வர்ணிப்பதை விட்டும், முஷ்ரிக்குகள் அல்லாஹை வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன் சொல்லி. ஏன், அவங்களுடைய வர்ணனைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வர்ணனைகள், ஒப்புமையாக்கி வர்ணிப்பது. எப்படி வர்ணிக்கிறது, ஒப்புமையாக்கி வர்ணிக்கிறது. அப்ப அந்த மாதிரி வர்ணனைகளில் இருந்து அல்லாஹு தஆலா உயர்ந்தவன். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். சரி, இப்ப இங்க இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை விளங்கணும். பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய நோய்கள், கல்புல உள்ள நோய்கள், நிறைய நோய்கள் இருக்கு. உடல்ல உள்ள நோய்கள் எப்படி வகை இல்லாம இருக்குதோ, ஒவ்வொரு நோயும் அது ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி, அந்த மாதிரிதான் இந்த கல்பு சம்பந்தப்பட்ட நோய்களும். புரியுதா, இந்த கல்பு சம்பந்தப்பட்ட, நல்ல கவனிங்க, ஆதாரங்களை மறுப்பது, அதே போல அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு படைப்புகளை உதாரணமாக சொல்றது, ஆதாரங்களை மறுப்பது நஃபி, அடுத்து அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு படைப்பினங்களை உதாரணமாக ஒப்புமையாக சொல்வது, இது என்ன, தஸ்பீஹ். புரியுதா, நஃபி தஸ்பீஹ். இந்த ரெண்டுமே ஏன் வருது, ஏன் இப்படி ஒரு மனிதர் செய்யறாருன்னு சொன்னா, கல்புனுடைய நோயினாலதான் இந்த தன்மைக்கு ஆளாகிறார். எதனால, கல்புனுடைய நோயினாலதான் இந்த ஒரு நிலைக்கு அவர் வர்றார். ஆதாரங்களை மறுக்கக்கூடிய நிலைக்கோ அல்லது சொல்லப்பட்ட தன்மைகளுக்கு ஒப்பு உதாரணங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலைக்கு ஒரு மனிதர் ஏன் வராருன்னு சொன்னா, அவருடைய கல்பு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்து ஒரு அடிப்படையை பாருங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. இமாம் இப்னு அபில் ஐஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கல்புல உள்ள நோய்களை ரெண்டு வகையான நம்ம பிரிக்கலாம். புரியுதா? கல்புல உள்ள நோய்களை இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒரு நோய் மருது சுபுஹா, மருது என்றால் நோய், சுபுஹா என்றால் சந்தேகம். இன்னொரு வகை நோய் மருது ஷஹ்வா, ஆசையினுடைய நோய். கல்புல இந்த ரெண்டு விதமான நோய்கள் இருக்கலாம், கல்புல ரெண்டு விதமான நோய்கள் இருக்கலாம். ஒரு நோய், அதுக்கு அரபில என்ன பேரு? மருது சுபுஹா, சுபுஹா என்றால் சந்தேகம். இரண்டாவது வகை நோய் அது என்ன? மருது ஷஹ்வா, ஆசைகளுடைய நோய். இந்த ரெண்டு நோய்களை பற்றியும் குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கல்புல உள்ள இரண்டு வகையான நோய், ஒரு நோய் என்ன? மருது சுபஹா. இன்னொரு வகையான நோய் என்ன? மருது ஷஹ்வா, ஆசையுடைய நோய். இந்த ரெண்டு வகையான நோய்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது கல்புல உள்ள மொத்த நோய்களை தனித்தனியா நீங்க எடுத்து அதை வகைப்படுத்தினா இந்த ரெண்டு வகையில ஒரு வகையில போய் இருக்காது. புரியுதா? இதுதான் மெயின் அடிப்படை. இப்ப பாருங்க, இந்த சூர அல் பக்ராவுடைய 10வது வசனத்துல ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருந்தது, அந்த நோயை அல்லாஹ் அதிகப்படுத்தினான். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அவர்களது உள்ளங்களில் நோய் இருந்தன, அல்லாஹ்வும் நோயை அதிகப்படுத்தினான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல கல்பிலே நோய் இருந்தது என்று அல்லாஹ் ஹார்ட் அட்டாக் பத்தியா சொல்றான்? எதை பத்தி சொல்றான்? அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய கூற்றை பற்றியும் நபியுடைய கூற்றை பற்றியும் இருந்த சந்தேகத்தை பற்றி சொல்கிறான். சுபஹா என்றால் சந்தேகம். அப்ப எனவே அவர்களுக்கு மேலும் சந்தேகத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தினார். எப்படி? ஒரு ஆயத்தை அவங்க நம்பல, அடுத்த ஆயத்து இறங்கும் போது அதையும் நம்பல. அப்ப இப்படி அவர்களுக்கு மார்க்கத்தில் சந்தேகம் கூடிக்கொண்டே சென்றது. இப்ப அபுபக்கர் ஒரு ஆயத்தை நம்பினாரு, ரழியல்லாஹு அன்ஹு, அடுத்த ஆயத்து இறங்கினச்சு அதையும் நம்பினாரு, அடுத்த ஆயத்து இறங்குது அதையும் நம்பினாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க அதையும் நம்பினாரு, அடுத்த ஹதீஸ் சொல்றாங்க அதையும் நம்பினாரு, அடுத்த ஹதீஸ் சொல்றாங்க அதையும் நம்பினாரு. அப்ப இவர்களுக்கு ஈமான் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஈமான் உள்ளவர்களுக்கு ஈமான் அதிகரித்துக் கொண்டே போகிறது, சந்தேகம் உள்ளவர்களுக்கு சந்தேகம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அப்ப உள்ளங்களில் அவர்களுக்கு நோய் இருந்தது, அல்லாஹும் நோயை அதிகப்படுத்தினான் என்று இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய நோய் எது? மரது ஷுபஹா, சந்தேகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நோய். அடுத்து இன்னொரு நோய் என்ன? மருது ஷஹ்வா, ஆசையினுடைய, அதாவது தவறான ஹராமான ஆசையினுடைய நோய். சூரா அல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தில் 32வது வசனம் அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது ஃபலா தக்ஸ்தன பில் கவுல் ஃபயத்மா அல்லதீ ஃபீ கல்பிஹி மரதுன். பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு இந்த விஷயத்தை அல்லாஹ் கூறுகிறான். அவர்களை தொடர்ந்து எல்லா பெண்களுக்கும் உள்ள சட்டம் இது. பெண்களே, நீங்கள் மற்றவர்களிடத்திலே, உங்களது கணவன்மார்கள் அல்லாத மற்றவர்களிடத்திலே பேசும் பொழுது நீங்கள் மிகவும் குழைந்து பேசாதீர்கள், ரொம்பவும் சாஃப்டா இறங்கி போய் பேசாதீர்கள். அப்படி நீங்கள் பேசினால் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குமோ அவன் தவறான முறையில் ஆசை கொள்ள முடியும். அல்லதி தமிழன் சொன்னா ஆசை கொள்வது, அல்லது ஃபீ கல்பிஹி மரதுன், யாருடைய உள்ளத்தில் மரதுன் நோய் இருக்குமோ, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குமோ அவர்கள் தவறான முறையில் ஆசை கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான், அல்லது ஆசை கொள்வான். இப்ப இந்த இடத்துல நோய் என்று அல்லாஹ் எதை சொல்றான்? மருது ஷுபஹா, மருது ஷஹ்வா. இப்ப அப்படி தவறான ஆசையினுடைய நோய். ஹலாலான ஒரு ஆசை இருக்குது, இன்னொன்னு ஹராமான ஆசை. யாருக்கு இந்த ஹராமின் மீது நாட்டம் இருக்குமோ அவர்கள் உடனே நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு ஓட்டம் கிடைக்காதான்னு சொல்லி அவர்கள் தோண்டி துருவலாம் அல்லது சுற்றி வரலாம். எனவே நீங்க கட்டண்டைட்டா தெளிவா பேசிட்டு நிறுத்திக்குங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப ரெண்டு விதமான நோய் குர்ஆன்ல சொல்லப்படுது. கல்புடைய நோய், ஒரு நோய் என்ன, சுபஹா சந்தேக நோய், அதாவது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சந்தேகப்படுறது. புரியுதா? பொதுவாகவே சந்தேகங்கிறது ஒரு நோய், அதுலயும் அது மிகப்பெரிய நோயாக எப்ப பார்க்கப்படுது, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றதுல சந்தேகப்படும் போது. இரண்டாவது வகையான நோய் என்ன, மருந்து ஷஹ்வா, இச்சையின் அடிப்படையில தவறான ஆசையின் அடிப்படையில உள்ள நோய். இந்த ரெண்டு நோயுமே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான். இப்ப பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், இந்த ரெண்டு நோயில பயங்கரமான மோசமான நோய் எது, சந்தேகத்தின் அடிப்படையில உள்ள நோய். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஷஹ்வத்தின் அடிப்படையில உள்ள நோய் இருக்கிறதே, அந்த ஷஹ்வத் அவனுக்கு தீர்ந்து போச்சுன்னா அவனுக்கு அந்த நோய் போயிடும். அந்த ஆசையை தீர்த்துட்டானா அந்த நோய் அவனுக்கு போயிடும். ஆனா இந்த சந்தேகத்தின் அடிப்படையில உள்ள நோய் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா இவனை பாதுகாக்கவில்லை என்றால் கடைசி வரை இந்த சந்தேகம் அவனுக்கு நீடித்துக் கொண்டே இருக்குமே ஆனால் அவன் குஃபர்ல தான் மௌத்தாப்பணும். அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நிராகரித்து தான் மௌத்தாப்பணும். இப்ப தவறான முறையில தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டவனுக்கு கூட அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இருக்கு. ஒன்னு தௌபாவினால் மன்னிப்பு இருக்கு, அவன் வேற ஏதாவது ஒரு நன்மை செய்திருந்தால் அந்த நன்மையினால் அல்லாஹ் மன்னிக்கலாம், அல்லது நரகத்திலேயே அல்லாஹ் போட்டாலும் கூட கண்டிப்பா நரகத்துல போட்டுட்டு அவனுக்கு வேதனை கொடுத்துட்டு அல்லாஹ் அவனை மன்னிப்பான். ஆனா இந்த சந்தேக நோய் உள்ளவர்களுக்கு மன்னிப்பு இருக்கா? ஏன், இவர்களுடைய இந்த சந்தேக நோய் என்பது எதுல கொண்டு போய் விட்டுருச்சு, இவங்களை குஃபர்ல கொண்டு போய் விட்டுருச்சு. என்ன சந்தேகம் இது, அல்லாஹுவின் மீது அவர்களுக்கு சந்தேகம், அல்லாஹ்வுடைய நபியின் மீது அவர்களுக்கு சந்தேகம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த சந்தேகம் என்பது இத ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று என்ன, சந்தேகம் ஏற்பட்டதால் அந்த ஆதாரத்தையே மறுக்கிறது. சந்தேகம் ஏற்பட்டதால் ஆதாரத்தையே மறுக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல முனாஃபிக்குகள் இந்த மாதிரி நிறைய செஞ்சாங்க, நிறைய செஞ்சாங்க, ஒன்னு ரெண்டு கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுகளை நிறைய மறுத்தாங்க. அப்ப கூட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இவங்களெல்லாம் கொண்டு போட்டுடலாமே சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாம், நாளைக்கு மக்கள் எல்லாம் பேசுவார்கள், முஹம்மது தன்னோடு இருக்கக்கூடிய தோழர்களையே கொள்கிறார் என்று, அதனால நான் அப்படி செய்ய விரும்பல அப்படின்னா. அப்ப இந்த மருந்து சுபகா இருக்குது, ஒன்று மறுக்க தூண்டும், ஒன்று என்ன செய்யும், மறுக்க தூண்டிடும், இன்னொன்று என்ன செய்யும், அந்த சொல்லப்பட்ட ஆதாரங்களுக்கு தவறான விளக்கங்கள் செய்ய தூண்டும். சொல்லப்பட்ட ஆதாரங்களுக்கு தவறான விளக்கங்கள், அதாவது தஷ்பீஹ் செய்ய தூண்டும். தஷ்பீஹ்னா என்ன, ஒப்பு உதாரணங்கள் சொல்வது, விளக்கங்கள், தவறான விளக்கங்கள் சொல்வது. புரியுதா? இப்ப இந்த இடத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத், அப்ப இந்த ஆதாரங்களை மறுப்பதற்கு, ஆதாரங்களை மறுப்பதற்கு இந்த சந்தேகம் தூண்டினால் அது உக்குஃபர். ஆதாரங்களை மறுப்பதற்கு இந்த சந்தேகம் தூண்டினால் அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டா அதுவும் குஃபர். இரண்டாவது வேற எதுக்கு தூண்டலாம், தஷ்பீஹுக்கு தூண்டலாம். புரியுதா? விளக்கம் சொல்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தன்மையோட அல்லாஹ்வுடைய தன்மைகளை ஒப்பிடுவதற்கு தூண்டலாம், அதுவும் குஃபர். அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு தஷ்பீஹ் செய்ய தூண்டலாம், அதுவும் குஃபர். சுபுகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ரெண்டு காரியங்கள், ஒன்று என்ன, நஃபி மறுப்பது, அதுவும் குஃபர். மறுக்கிறதுனா யாரும் எதை மறுக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆதாரங்களை நேரடியாக மறுக்கிறது, அதுவும் குஃபர். இரண்டாவது என்ன, தஷ்பீஹ், அதுவும் குஃபர். ஏன், அது இவருடைய லிமிட்டை இவர் தாண்டார். அல்லாஹ்வுடைய கலாமிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய கலாமிலையும் இவர் எந்த ஒரு லிமிட் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த லிமிட்டை இவர் தாண்டுகிறார். இவருக்கு கொடுக்கப்பட்ட லிமிட் என்ன, ஈமான் தஸ்லீம், நம்பு ஏற்றுக்கொள், தர்க்கு தவி, நீயா விளக்கம் பேசாத, அதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட பவுண்டரி லிமிட். புரியுதா? இவர் என்ன செய்கிறார், அந்த அந்த லிமிட்டை தாண்டி அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு இவர் விளக்கம் சொல்ல போறார், அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு இவர் உதாரணம் கொடுக்கிறார். அப்ப என்ன ஆயிடுச்சு, இங்கேயும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் மீறியதாயிடு. அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்றான். ஒன்று என்ன, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சூரா ஷூராவுடைய 11வது வசனம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை, அவனை போன்று எதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப அவனை போன்று எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு நீ எப்படி அல்லாஹ்வுடைய சிபத்துகளுக்கு படைப்புகளுடைய சிபத்துகளை கொண்டு விளக்கம் சொல்ல முடியும், அல்லாஹ்வுடைய சிபத்துகளை படைப்புகளுடைய சிபத்துக்கு ஒப்பாக நீ எப்படி பேச முடியும், புரியுதா? அப்ப இந்த சுபுகத்துடைய நோய் இருக்குது, ஒன்று நஃபீல கொண்டு போய்விடும், நஃபீல கொண்டு போய் விட்டால அதுவும் குஃபுர், அல்லது தஸ்பீஹ்களை கொண்டு போய் விடும், அப்படி தஸ்பீஹ்களை கொண்டு போய் விட்டா அதுவும் குஃபுர்ல போய் சேர்ந்துடும். இப்ப பாருங்க, தஸ்பீஹ்ல ரெண்டு வகையான தஸ்பீஹ் இருக்குங்க, தஸ்பீஹ்ல நல்ல கவனிங்க, எத்தனை வகையான தஸ்பீஹ் இருக்கு, ரெண்டு வகையான தஸ்பீஹ் இருக்கு. ஒரு தஸ்பீஹ் என்ன, அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிடுவது. ஒரு தஸ்பீஹ் என்ன, அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிடுவது, இது ஒரு தஸ்பீஹ். புரியுதா? இந்த தஸ்பீஹ் செய்பவர்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான், புரியுதுங்களா? இவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன, ஒரே பதில், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், புரிஞ்சு, அவ்வளவுதான். ஆனா இந்த பதிலை விட்டுவிட்டு யாரெல்லாம் லாஜிக் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில், கிரேக்கர்களுடைய அந்த இறையியல் கல்வியின் அடிப்படையில விளக்க சொல்ல போனாங்களோ, சொல்லி சொல்லி அவங்க கலைச்சதுதான் மிச்சம், பதில் ஒன்றும் நடந்தது கிடையாது. கடைசியில அவர்கள் விளக்கம் சொல்ல போறோம் விளக்கம் சொல்ல போறோம் சொல்லிட்டு சொல்லப்பட்ட அர்த்தத்தையும் கருத்தையும் மாற்றினார்களே தவிர விளக்கம் ஒன்றும் சொல்லல. ஏன் விளக்கம் சொல்வதாக சொல்வதென்றால் என்ன, சொல்லப்பட்டதை மாற்றாமல் சொல்வதற்கு பேர் தான் விளக்கமாக ஆகும். இப்ப நீங்க சொல்லப்பட்டதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தையே மாத்திட்டீங்க, எப்படி விளக்கமா போகும் அது, புரியுதா? சரி, அப்ப தஸ்பீஹ்ல ஒரு வகை என்ன, ஹாலிக்கை மஹ்லூக்கோடு ஒப்பிடுவது. தஸ்பீஹினுடைய ஒரு வகை என்ன, ஹாலிக்கை மஹ்லூக்கோடு ஒப்பிடுவது, அல்லாஹ்வை படைப்புகளோடு ஒப்பிடுவது. இதுக்கு என்ன பதில், லைஸ கமிஸ்லிஹி ஷை, முடிச்சு, அதோட ஈமான் கொண்ட வேண்டியதான். இரண்டாவது தஸ்பீஹ் இருக்கு, அது தஸ்பீஹுல் மஹ்லூக் பில் ஹாலிக். இரண்டாவது தஸ்பீஹ், தஸ்பீஹுல் மஹ்லூக் பில் ஹாலிக், என்ன அர்த்தம், படைப்புகளை அல்லாஹ்வுக்கு ஒப்பிடுவது. முதலாவது தஸ்பீஹ் என்ன, அல்லாஹ்வை படைப்புகளுக்கு ஒப்பிடுவது, ஹாலிக்கை மஹ்லூக்குக்கு ஒப்பிடுவது. இரண்டாவது தஸ்பீஹ் என்ன, மஹ்லூக்கை ஹாலிக்குக்கு ஒப்பிடுவது. இந்த தஸ்பீஹ் தான் நேரடியான வெளிப்படையான ஷிர்க்கு. இதுதான் சமுதாய மக்களிடத்துல பெரும்பாலும் முந்திய காலங்களிலும் பிந்திய காலங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று. எப்படி, முந்திய காலங்கள்ல அந்த மக்கள் உசைர் அலைஹிஸ்லாம் அவங்கள அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தைன்னு சொன்னாங்க. அதே போல இந்த தரீக்கால இந்த சூஃபிசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மஷாயிஃப்மார்களை, தங்களுடைய ஷேக்மார்களை, குருமார்களை அப்படியே புகழ்ந்து 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 அவங்கள வர்ணிச்சு வர்ணிச்சு அவங்க மேல ஓவர் பக்தி கொண்டு கடைசியில் அல்லாஹ்வுடைய தன்மைகளை எல்லாம் இவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய தன்மைகள் மாதிரி இவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே போல காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் சூரியன் சந்திரன் அதே போல சிலைகள் வானவர்கள் நெருப்பு தண்ணி காலமாடு கபுரு ஜின்னு இந்த மாதிரி படைப்புகளை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் வச்சு வணங்க ஆரம்பித்தார்களே, இது எதிலிருந்து வந்தது, தஸ்பீஹுல் மஹ்லூக் பில் ஹாலிக். படைப்புகளை கொண்டு போய் காலிக்குடைய தன்மையில வச்சதுனால ஏற்பட்டுச்சு. புரியுதா? இப்ப காலிக்குடைய தன்மை என்ன? லாபம் கொடுப்பவன், நஷ்டம் கொடுப்பவன். புரியுதா? அப்ப சூரியன், சந்திரன், தண்ணீர், நெருப்பு, இதனாலேயும் உங்களுக்கு லாப நஷ்டம் வருது. அப்ப என்ன விளங்கிக்கிட்டாங்க? இப்ப லாப நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொருள்களுக்கு தானாக இருக்கிறது என்பதாக நம்பிக்கை கொண்டு கடைசியில தண்ணியை வணங்க ஆரம்பிச்சாங்க, பூமியை வணங்க ஆரம்பிச்சாங்க, வானத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க, சூரியனை வணங்க ஆரம்பிச்சாங்க, சந்திரனை வணங்க ஆரம்பிச்சாங்க, நட்சத்திரங்களை வணங்க ஆரம்பிச்சாங்க, அதே போல காளை மாட்டை வணங்க ஆரம்பிச்சாங்க, தங்களுடைய குருமார்களை வணங்க ஆரம்பிச்சாங்க, கராமத்துகள் காட்டின பெரியவர்களை வணங்க ஆரம்பிச்சாங்க, சூஃபிகளை வணங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி முஸ்லிம்களுக்குள்ளார இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு வெளியில இருக்கட்டும், இந்த சமுதாயத்தில் இருக்கட்டும், அல்லது முந்தைய சமுதாயத்தில் இருக்கட்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை இவர்கள் வணங்குவதற்கு ஆளானார்களே. அதனுடைய ஒரு முக்கியமான காரணம் என்ன? மக்லூக்கை கொண்டு போய் ஹாலிக்குடைய இடத்துல வச்சிட்டாங்க, மக்லூக்கு ஹாலிக்குடைய தன்மைகளை கொடுத்தார்கள். மஹ்லூக்கை கொண்டு போய் ஹாலிக்கு ஒப்பாக்கி ஹாலிக்குடைய தன்மையை மஹ்லூக்குகளுக்கு கொடுத்து கடைசியில ஷிர்க் செஞ்சாங்க. புரியுதா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அப்ப இந்த மாதிரியான ஷிர்க் உள்ளவர்களுக்கு நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டிதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. அப்ப ஹாலிக்கு மஹ்லூக்குடைய தன்மைகளையும் மக்கள் சொன்னாங்க, ஆனா அது ரொம்ப குறைவு. அப்ப அந்த மாதிரி சொல்லப்பட்டவங்களுக்கு மறுப்பு என்ன? ஒரே வார்த்தை படைப்புகளை கொண்டு போய் படைப்பாளனுக்கு அல்லாவிற்கு ஒப்பாக ஆக்குவது. புரியுதா? அந்த ஷிர்க் தான் மிக அதிகமான அளவுல மக்களிடத்தில் காணப்படக்கூடிய ஷிர்க். அந்த ஷிர்கை திருத்துவதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். சரியா? அப்படி அனுப்பப்பட்டதுக்கு பிறகும் கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான முறையில ஷிர்க்கினுடைய ஒவ்வொரு வாசலையும் அடைத்து தௌஹீதுனுடைய ஒவ்வொரு பாடத்தையும் விளக்கமா எடுத்து சொன்னதுக்கு பிறகு கூட இந்த உம்மத்துடைய நிலையில எவ்வளவு ஒரு கவலையான ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பேரு இந்த தரிகால போனவங்கள பல வகையான கூட்டங்கள்ல ஒரு பெரிய கூட்டம் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்களுக்கு முகமது ரசூலுல்லானா யாருன்னே தெரியாதுங்க. நீங்க முகமது ரசூலுல்லான்னு சொல்றீங்க, நீங்க இன்னும் முகமது ரசூலுல்லாவையே அறியல, அப்புறம் எப்படி நீங்க அல்லாஹ் அறிவீங்கன்னு சொல்லிட்டு. சரி, என்னப்பா முகமது ரசூலுல்லாக்கு விளக்கம் கேட்டு பாத்துருங்க. சாமானியமா சொல்ல மாட்டாங்க, ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் உங்கள்கிட்ட ஒண்ணு வாங்குவாங்க, வாக்கு வாங்குவாங்க. அது என்ன வாக்குன்னா, இத நாங்க சொன்னா நீங்க எதிர்த்து கேட்க கூடாது, எங்களை சந்தேகப்படக்கூடாது, நீங்க எங்களுக்கு பையத்து செஞ்சு கொடுத்துருங்க, இனிமே நாங்க உங்க கூட்டத்தோட சேர்ந்துருவோம், உங்களை விட்டு போக மாட்டோம்னு சத்தியம் செஞ்சு கொடுங்க, அப்ப சொல்லுவோம். இதெல்லாம் மீறி ஒருத்தரை தனியா கார்னர் பண்ணி மிரட்டி கேட்டீங்கன்னா அப்ப சொல்லுவாங்க, முகமது ரசூல் இல்லனா யாரு? முகமது ரசூல் அல்லாஹ். என்னவா முஹம்மது ரசூலுல்லாஹின்னு இருக்குல்ல, அப்படி கிடையாதா? முஹம்மது ரசூல் அல்லாஹ், முஹம்மது ரசூல் இருக்காங்களா, அவங்க தாங்க அல்லாஹ். எப்படி விளக்கம்? முஹம்மது ரசூல் இருக்காங்களே, அவங்க தான் அல்லாஹ். கவனிச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை. யார் அல்லாஹ்? முஹம்மது ரசூல் அல்லாஹ், முஹம்மது அல்லாஹ். முடிஞ்சு போச்சு. அப்ப யார வணங்கணும்? ரசூலா வணங்கணும். முடிஞ்சு. இதான் இதுக்கு பிறகு அவங்க யாரையெல்லாம் ஷேக் தரிகான் நம்புறாங்களோ எல்லாருமே கடைசியில போய் 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 ஷேக்குகளுடைய வழிபாட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க. உங்களுக்கு முடிஞ்சா ஒரு வீடியோ கிளிப் நான் கொண்டு வந்து காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். அவங்களுடைய ஷேக்குமார்களுடைய காலில் விழுந்து அவங்க வணங்குவாங்க. புரியுதா இல்லையா? சுஜூது பண்ணுவாங்க. காஃபிர்கள் எப்படி சிலைகளுக்கு முன்னாடி சுஜூது பண்றாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த ஷேக்குகளுக்கு முன்னாடி அப்படியே சுஜூது பண்ணுவாங்க. இது எதனுடைய கடைசி கட்ட வெளிப்பாடு? இவர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சுட்டா போதும், அவ்வளவுதான். அப்ப கடைசியா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஷேக்கா தாமன் பக்கல்லோ, ஷேக்குடைய முந்தானியை போட்டு பிடிச்சுக்கணுமா? ஷேக்குடைய இவர் ஷேக் ஒருவேளை 9 போலன்னு நினைக்கிறேன். என்ன அப்படித்தான் சொல்லணும். ஷேக்குடைய தாமன் பகல்லோ என்னப்பா தாமன் பகல்லோ கோய் பார்த்தனே தும்கு அல்லா ஜஹன்னமே பேக் தேகா தப்பி தும் ஷேக் கா தாமன் பகல்லேகா தோ ஷேக் உட்டாக்கி ஜன்னத் மே பேக் தேங்க. எப்படியா ஷேக்குடைய முந்தானையை நீ புடிச்சுக்கிட்டியா அல்லா உன்னை நரகத்துல போட்டுட்டா கூட ஷேக் என்ன செய்வாரா அப்படியே நரக நீ முந்தானையை பிடிச்சிருக்கீங்கள அப்படியே பிடிச்சி இழுத்து உன்னை சொர்க்கத்துக்கு தூக்கி போட்டுவாராம். அப்படியே மீனை தூக்கி ஆற்றுல இருந்து தூண்டில மாட்டின மீனை தூக்கி கரையில போடுற மாதிரி ஷேக்கு பிடிச்சி அப்படியே போட்டுவார். அல்லாஹ்வு எந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்ப யாரை விட யார் பவர் ஆயிட்டா? அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? மக்குலுக்கு ஹாலிக்கு ஒப்பாக்குற அல்லாஹ் பாதுகாக்கிற. அடுத்து இமாம் சொல்றாங்க ஃபஇன்ன ரப்பனா ஜல்ல வஅலா موصوف بصفات الوحدانية منعوت بنعوت الفردانية ليس في معناه أحد من البرية. கொஞ்சம் பார்க்க இது கொஞ்சம் வசனமா இருக்கும் புரியுதா. விஷயம் என்ன, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறால சொல்லப்பட்டதுதான் இமாம் அவர்கள் தன்னுடைய வார்த்தையில இந்த இடத்துல சொல்றான். இது மொத்தத்துக்கும் பதிலுங்க, மொத்தத்துக்கும் பதில். எதுக்கு பதில்? நஃபிக்கும் பதில், தஷ்பீஹுக்கும் பதில். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன். அப்ப அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிவிட்டால் அவனோடு சேர்க்கப்பட்டதை அவனுக்கு தகுதியா நீ புரிஞ்சுக்க, புரியுதா? அவனுக்கு அவனோடு சேர்க்கப்பட்டதை அவனுக்கு தகுதியோடு நீ புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர உனக்கு புரியலங்கிறதுக்காக வேண்டி என்ன மறுக்க முடியாது. ஏன் அல்லாஹுவை புரிஞ்சு கொண்டீங்களா நீங்க? அல்லாஹ் என்று அவனுடைய உள்ளமையை புரிய முடியுமா? எப்படி அல்லாஹ் என்று அவனுடைய உள்ளமையை புரிய முடியாதோ அவனோடு சேர்க்கப்பட்ட சிஃபத்துகளை எப்படி புரிய முடியும்? குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன் தான், புரியுதா? அல்லாஹு ஸமத், அவன் முற்றிலும் தேவையற்ற நிறைவானவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாருக்கும் பெறவும் இல்லை, யாருக்கும் அவனும் பிறந்தவன் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாஹித் என்ற தன்மை உடையவன். அல்லாஹு தஆலா வாஹித் என்ற தன்மை உடையவன். அதே போல அவனுடைய சிஃபத்துகள் இருக்கு பாருங்க, அவனுடைய தன்மைகள், புரியுதா? இந்த தன்மைகள் இது போன்ற ஒரு தன்மை வேற யாருக்கும் கிடையாது. இது போன்ற ஒரு தன்மை எப்படி அவனுடைய தாத்தில் இரண்டாம் அவர் இல்லையோ, அவனுடைய உள்ளமை தாத் என்ற அந்த உள்ளமையில இரண்டாம் அவர் இல்லையோ, அதே போலதான் அல்லாஹுவிற்கு அவனோடு சேர்த்து சொல்லப்பட்ட தன்மைகளிலும் அவனுக்கு அவனை போல இரண்டாம் அவர் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அதுதான் இமாம் அவங்க சொல்றாங்க. நம்முடைய ரப்பு ஜல்ல, கம்பீரமானவன், வாலா மிக உயர்ந்தவன், கம்பீரமானவனும் மிக உயர்ந்தவனுமாகிய நம்முடைய ரப்பு மௌசூஃபுன், அவன் வர்ணிக்கப்பட்டவன். எதை கொண்டு? பி ஸிஃபாத்தில் வஹ்தானியதி, அஹதுன் என்ற தன்மையை கொண்டு வர்ணிக்கப்பட்டவன். வஹ்தானியத் என்றால் என்ன அர்த்தம்? அஹதுன், ஒருவன், ஏகன், தனித்தவன். அந்த சிஃபத்துகளை கொண்டு அவன் வர்ணிக்கப்பட்டவன். மன்உதுன், வர்ணிக்கப்பட்டவன். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். மௌசூஃப் என்பதற்கும் ஒரே அதே அர்த்தம் தான், மன்உத் என்பதற்கும் அதே அர்த்தம் தான். மன்உதுன், அவன் வர்ணிக்கப்பட்டவன். பி நுஊதில் ஃபர்தானியதி, ஃபர்த் என்பது சமதுடைய ஒரு அர்த்தம். ஃபர்த் என்பதற்கு என்ன அர்த்தம்? சமத். சமத் என்றால் என்ன அர்த்தம்? முற்றிலும் நிறைவானவன், தன் நிறைவானவன். அதான் தேவையற்றவன் நம்ம வேற ஒரு வாக்கியத்தில் சொல்றோம் எதிர்ப்பதமான வார்த்தையை கொண்டு. அப்ப ஃபர்த் என்ற அந்த தன்மைகளை கொண்டு, நுஹூத் என்பது நிஹத்துனுடைய பண்மை, சிஃபாத் என்பது வஸ்ஃபுனுடைய சிஃபத்துனுடைய பண்மை சிஃபாத். அப்ப ஃபர்த் என்ற அந்த தன்மைகளை கொண்டு அவன் வர்ணிக்கப்பட்டவன். லைஸ ஃபி மானாஹு, அவனுடைய தன்மையில் இல்லை, அஹதும், ஒருவரும், மினல் பரியத்தி, படைப்புகளில். அப்ப அல்லாஹு தலா அஹத் வாஹித் என்ற தன்மையை கொண்டு வர்ணிக்கப்பட்டவன், சமத் என்ற தன்மையை கொண்டு வர்ணிக்கப்பட்டவன். அவனுடைய தன்மையில யாரும் கிடையாது, புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அப்ப இந்த ஒரு வாக்கியம் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்துக்கு ஆதாரமா சொல்றாங்க. இந்த வாக்கியம் எதனுடைய கருத்து? சூரத்துல் இக்லாசுடைய கருத்து தான் வசனமா இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல இந்த விஷயத்தை இமாம் அவர்கள் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? ஏன் நாம் அல்லாஹுடைய தன்மைகளில் எந்த ஒன்றையும் மறுக்க கூடாது என்று சொல்கிறோம்? சந்தேகப்படக்கூடாது, அந்த சந்தேகம் மறுத்தலின் அடிப்படையிலும் இருக்கக்கூடாது, அந்த சந்தேகம் தஸ்பீஹுடைய அடிப்படையில் இருக்கக்கூடாது. நம்ம ஏன் சொல்றோம்? அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எந்த அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிறீர்களோ அந்த அல்லாஹ் அஹதுன், அவன் ஒருவன் தான். அப்ப அந்த ஒருவனாகிய அவனுடைய தாத்தை நீங்க பார்க்கல, புரியுதுங்களா? அவனை பற்றி உங்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட செய்தியை நீங்கள் எப்படி நம்பிக்கை கொள்கிறீர்களோ அது போன்றுதான் அவனோடு சேர்க்கப்பட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகளையும். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்றதை நம்ம நம்புறோமா இல்லையா? அதே போலதான் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் வருவான், அல்லாஹ்விற்கு கண் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு கரம் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு கால் இருக்கிறது, அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது. இப்படி என்னென்ன தன்மைகள் அல்லாஹ்வுடன் சேர்த்து சொல்லப்படுகிறதோ அதையும் நாம் எப்படி அல்லாஹ் என்று சொல்லப்படும் போது நம்புறோமோ அதே போல நம்பணும். அப்படி நம்பும் பொழுது இத மாற்று அர்த்தம் சொல்லி நம்பலாமா? நம்ப கூடாது. ஏன்? அப்படி அல்லாஹ்க்கு நம்ம ஏதாவது மாற்று அர்த்தம் சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல அல்லாஹ்வுடைய தன்மைகளுக்கு நம்ம மாற்று அர்த்தமும் சொல்லக்கூடாது. ஏன்? அவன் எப்படிப்பட்ட தன்மையுடையவன்? அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத். அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, யாருக்கும் பிறந்தவனும் இல்லை, அவனுக்கு நிகராக சமமாக யாரும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒருவனுடைய தன்மைக்கு, இப்படிப்பட்ட ஒருவனுடைய தன்மைக்கு படைப்புகளுடைய தன்மையை நம்ம எப்படி உதாரணமாக சொல்ல முடியும்? புரியுதா? அப்ப அல்லாஹுவை பார்ப்போம் என்று சொல்லும் பொழுதோ, அல்லது அல்லாஹுடைய கலாம் என்று சொல்லும் பொழுதோ, அல்லது அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்படக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை மறுக்கவும் கூடாது. அந்த வார்த்தைகளுக்கு உதாரணங்களும் படைப்புகளை ஓமையாகவும் சொல்லக்கூடாது.